ஸ்ரீ குருப்போ நம. அத்வைத சித்தோ த்விதீய பரிச்சேதா. இந்த கிரந்தத்தில் நாலு பரிச்சேதங்கள், பிரம்மசூத்திரத்தில் நாலு அத்தியாயம் இருக்கிற மாதிரி முதல் அத்தியாய ஸ்தானத்தில் வித்தியாசமாக இந்த பிரதம பரிச்சேதம் இருக்கு. அதாவது பிரபஞ்சத்தை வித்தியாசம் சொல்றதுக்கு அனுமானமே சமர்த்தமாக இருக்கு, அதுக்கு சாமர்த்தியம் உண்டு. ஸ்ருதியாக சொல்றது இருக்கட்டும், அனுமானத்தினால பிரபஞ்ச வித்தியாசம் சாதிக்க முடியுங்கிறது இந்த பிரதம பரிச்சேதத்தில் நிரூபணம் பண்ணினார். இரண்டாவது பரிச்சேதம் வந்து பிரதானமாக அகண்டார்த்தத்தை பத்தி வருது. அதாவது மோட்ச சாதனமான தியானம் இருக்கே, அந்த தியானம் எப்பேற்பட்ட தியானம், இதை பற்றின விசாரணை. இதுதான் முழுக்க அது சாங்கோபாங்கமா பண்ணும்போது இன்னும் பல விஷயங்கள் அதில் சேரும். ஆக இது ரெண்டாவது பரிச்சேதம். தியானத்துக்கு சாதனம் சிரவணாதிகள் இருக்கு, சிரவண மனசி வித்தியாசம் அதெல்லாம் இருக்கு. இதை பற்றின விசாரம் மூணாவது பரிச்சேதம். மோக்ஷ விசாரம், முக்திய முக்தி ஸ்வரூபம் என்ன, அதில் தாரதமியம் உண்டா இல்லையா, இத்தியாதிகள் ஜீவன் முக்தி உண்டா இல்லையா, இத்தியாதி விசாரங்கள்லாம் நாலாவது பரிச்சேதம். ஆக அங்க சாதனாத்தியாயம் பலாத்தியாயம்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அந்த மூணாவது பரிச்சேதம் நாலாவது பரிச்சேதம் அதே மாதிரி பண்ணியிருக்கார், சின்னதானம் பண்ணியிருக்கார். ஆனால் இது பெருசா பண்ணியிருக்கார். அகண்டா புதிய பரிச்சேதம் நல்ல விஸ்தாரமாக பண்ணியிருக்கார். அதோடைய முதல் சங்கதி சொல்லக்கூடிய ஸ்லோகம், ஹேயம் நிரூபிய பந்தாட்சியம் தன் நிவர்த்தேர் நிபந்தனம் யத் ஞானம் தத் அகண்டார்த்தம் ஆதேயம் அதுனா உச்சியதே. ஹேயம் நிரூபிய ஆதேயம் உச்சியதே. ஹேயம்னா விடத்தக்கது, தள்ளத்தக்கது. ஆதேயம்னா எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்ப ஹேயம் என்னன்னா பந்தம், பிரபஞ்சம் மிச்சா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால மிச்சாபூதமான பிரபஞ்சம் ஹேயம், அதை நிரூபணம் பண்ணியாச்சு, அது எப்படி மிச்சாங்கிறது. இப்போ ஆதேயம் அதுனா உச்சது, ஹேயம் நிரூபிய பந்தார்த்தம். இந்த ஆதேயம் அகண்டார்த்த ஞானம் இருக்கு, இதுதான் வந்து அந்த பந்த நிவர்த்திக்கு சாதனம்ங்கிறத சொல்றார். தன் நிவர்த்தேர் நிபந்தனம், நிபந்தனம்ங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம். தன் நிவர்த்திகினா பந்த நிவர்த்தி, பந்த நிவர்த்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானத்தை, எது ஞானம், அது எப்பேற்பட்ட ஞானம், அகண்டார்த்தம் ஞானம். எது அகண்டார்த்தம் ஞானம், பந்த நிவர்த்தேகே காரணம் தது ஆதேயம் அதுனா உச்சதே. அப்பேற்பட்ட அகண்டார்த்த ஞானத்தை இந்த இந்த பரிச்சேதத்தில் நிரூபணம் பண்ண போகும். இதனால ஒரு சங்கதி கிடைச்சது. அகண்டார்த்தம்னு சொல்லிட்டாலும் நான் உடனே இதுல வந்து நமக்கு கொஞ்சம் அம்சம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அதுக்கு மேலத்தான் இது வருது, பிரச்சனை வருது. நாம சாதாரணமா ஒரு வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்தை எடுத்திருந்தோம்னா அதுல பல பாகங்கள் இருக்கும். வாக்கியம்னு சொன்னாலே ஒரு குறைஞ்ச பக்கம் ரெண்டு பதம் இருக்காதா, பத சமூகம் தானே வாக்கியம், பல பதங்கள் சேர்ந்தது ஒரு வாக்கியம்னு சொல்றோம். அப்ப அந்த ஒவ்வொரு பதத்திலும் தனித்தனி அர்த்தம் இருக்கணுமே, அப்படி இல்லாம ஒரே கட்ட 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 கட்டன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால ஆகாங்கா யோக்கியதா சந்நிதி இப்பேற்பட்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல பதங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அப்ப அது அந்த சமூகத்துக்கு வாக்கியம்னு பேரு. அப்படி இருக்கும்போது பதார்த்தத்தை காட்டிலும் வாக்கியார்த்தம் என்ன விசேஷப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒரு பதத்தை கேட்டா அதனுடைய பதார்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அதுல தெரியாதது ஒண்ணும் இல்லை. ஆனா வாக்கியார்த்தம்னு சேர்த்து பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப எது தெரியாததாக இருக்கு அப்படின்னு கேட்டா வாக்கியார்த்தம்னு சொல்லணும். அந்த வாக்கியார்த்தம் என்ன கேட்டா என்ன சொல்லுவா, சாதாரணமாக அந்த பதார்த்தங்களுடைய சம்பந்த விசேஷம். பதார்த்தம் பத பதார்த்தம் தெரியும், ஆனா பதார்த்தங்கள் ஒரு விதமாக சம்பந்தப்படுறதுக்கு கிரியாகாரக பாவைன்னு சம்பந்தப்பட்டு தெரியறது, இந்த விஷயம் இப்படி எனக்கு முன்னாடி தெரியாது. அதனால அதுதான் வாக்கிய அர்த்தம், அதுதான் அஜ்ஞானம் சப்த பிரமாணத்தினால தெரியப்படுத்துறது. இப்படி வச்சுருந்தோம்னா எல்லா இடத்துலையுமே வாக்கியத்தினால நமக்கு தெரியாத ஒரு அம்சத்தை தெரிவிக்கணும்னு சொன்னா அது நிச்சயமாக ரெண்டு பதார்த்தத்தினுடைய சம்சர்க்கம்னு கிடைக்கும். சரியா, இதை நீங்க வந்து மனசுல வச்சுட்டு இப்படி எது இல்லையோ அது அகண்ட அர்த்தம்னு வச்சுக்கிறது. எல்லா வாக்கியத்திலேருந்தும் நமக்கு தெரிஞ்ச வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய சாப்த போதத்துல பல பதார்த்தங்களுடைய ஒரு சம்பந்தம் தெரியும். இந்த மாதிரி சம்பந்தம் எந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்துல பாசிச்சாலோ அது அகண்டார்த்தம், அதாவது ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் அகண்டார்த்தம். வேற இன்னொரு பதார்த்தத்தோடு சம்பந்தத்தை போதிக்காத வாக்கியம் அதுதான் நமக்கு வேணும். அது ஏன் வேணும் அப்படின்னு கேட்டா, பிரம்மஸ்வரூபங்கிறது பிரபஞ்சத்தையே மிச்சேன்னு சொன்னதுனால நிர்விசேஷமாக இருக்குங்கிறது சித்தமாச்சு. நிர்விசேஷம் அப்படின்னா அதுல ஒரு விசேஷம் விசேஷ தர்மம் எதுவும் சொல்லும்படியாக இல்லை. அந்த ஸ்வரூபம் தெரியாதது பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு, பந்தத்துக்கு காரணமாக இருக்கு. அதாவது அந்த ஸ்வரூப மாத்திர விசேஷமான அஜ்ஞானம் இருக்கு, பாவரூப அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் பந்தத்துக்கு காரணம். இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது எதுன்னு கேட்டா ஞானம்னு சொல்லணும். ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டுக்கும் ஒரே விஷயமா இருந்தாதான் ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆக முடியும். இதுக்கு வேற விஷயம், இதுக்கு வேற விஷயம் சொல்லிட்டோம்னா அந்த ஞானம் அந்த அஜ்ஞானத்தை போக்காது. அதனால அஜ்ஞானத்துக்கு சுத்த ஸ்வரூபம் விஷயமாக இருக்கிறதுனாலே அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் கூட வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கிறதாக இருக்கணும். அப்பதான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய ஞானம்னு சொன்னா அதுதான் அகண்டார்த்தமா இருந்தாங்க. ஏன்னு கேட்டா, இல்லாட்டா பிரம்மத்துல பல பதார்த்தங்களோடு சம்பந்தம் இருக்கிறதாக தெரிவிக்கக்கூடிய ஞானம் இப்ப கூட நிறைய இருக்கு. அகம் அஜ்யா அப்படின்னு சொன்னா கூட இது பிரம்ம ஜானம் தான் இதுல கடைசியில. ஏன்னா இதுல அகம்னு அஜ்ஞானத்துக்கு ஆதாரமாக ஒரு சைதன்யம் தெரிகிறது, அந்த சைதன்யம் பிரம்மன் தானே, வேற கிடையாதானோ. அப்ப இது பிரம்ம ஜானம் தானே. அப்ப ஏன் இந்த ஞானம் அந்த அஜ்ஞானத்தை போக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்னு சொன்னா, இதுல பிரம்மம் பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கிறதாக எல்லாமே தெரியுது, பல பதார்த்தங்களோட சம்பந்தம் தெரியுது. இது அகண்டார்த்த ஞானம் இல்லை. பிரம்மத்தை மாத்திரம் விஷயீகரிக்கக்கூடிய ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதனால அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அகண்டார்த்த ஞானம் இப்போது நிரூபணம் செய்யப்படுகிறது. இந்த ஞானத்தால தான் அஜ்ஞான நிவர்த்தி ஆகணும். இதுக்கு மேல தச்ச அகண்டார்த்தம் திவிதம். இந்த வாக்கியத்தை சொல்றது பிரம்மஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய வாக்கியத்தை நீங்க லட்சியமாக வச்சுக்கணும். அந்த வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம்னு சொல்றது, அதுல இருந்து வரக்கூடிய ஞானத்தை கூட அகண்டார்த்த ஞானம்னு சொல்றது உண்டு. ஆனா இங்க பேசும்போது வாக்கியத்தை வேத வாக்கியத்தை வச்சுட்டுதான் அவர் பேசுறார். அந்த அகண்டார்த்தம் ரெண்டு விதமா, ஏகம் பதார்த்த நிஷ்டம், அப்புறம் வாக்கியார்த்த நிஷ்டம். அகண்டார்த்தம் துவிதம், ரெண்டு விதம் அகண்டார்த்தம். பதார்த்த நிஷ்ட அகண்டார்த்தம், வாக்கியார்த்த நிஷ்ட அகண்டார்த்தம் அப்படின்னு ரெண்டாவது பண்ணிட்டார். பதார்த்த நிஷ்டம் வாக்கியார்த்த நிஷ்டம்ங்கிறது என்ன அர்த்தம்? அகண்டார்த்தம்னு சொன்னா வெறும் சொரூபம் தான் அந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயம், அதுல வித்தியாசப்பட போறது இல்லை. ஆனா ஒண்ணு பதார்த்த நிஷ்டம், ஒன்னு வாக்கியார்த்த நிஷ்டம்ங்கிற நான் உதாரணத்தை சொல்லியே சொல்றேன். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு, நமக்கு பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது இல்லையா. பிரம்மஸ்வரூபத்தை எப்படி போதிக்கிறது? சத்தியத்துவம், தியானத்துவம், திரிவித பரிச்சேத சூன்யத்துவம், இதெல்லாம் இருக்கு. இதனால உபலட்சிதமான வெறும் ஸ்வரூபத்தை போதிக்கிறது. எந்த ஒரு ஸ்வரூபம் இப்படி இருக்குமோ அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது இல்லையா. அப்ப இது அகண்டார்த்தம். பிரம்மஸ்வரூபத்தை லட்சண வாக்கியம் எல்லாமே, ஸ்வரூப லட்சண வாக்கியம் எல்லாமே அகண்டார்த்தம்னு ஒரு சித்தாந்தம். அதனால இதுவும் அகண்டார்த்தம் தான். தத்துவமசின்னு மகா வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்திலேருந்து எந்த ஒரு போதம் வருதோ அதுக்கும் சைத்தன்யம் மாத்திரம் விஷயம், அதுவும் அகண்டார்த்தம்னு சொல்லுவோம். இந்த அகண்டார்த்தத்துக்கும் அந்த அகண்டார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது விஷயத்துல வித்தியாசம் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா இங்கேயும் அந்த பிரம்மம் தான் விஷயம், அங்கேயும் அந்த பிரம்மம் தான் விஷயம். ரெண்டு வாக்கியத்திலையும் ஒரே ஸ்வரூபம் விஷயம், கொஞ்சம் கூட வித்தியாசப்படுவேன். ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியம் இருக்கே, இது பதார்த்த நிஷ்டமாம். தத்துவமசிங்கிற வாக்கியம் இருக்கே, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் வாக்கியார்த்த நிஷ்டம், ரெண்டார்த்த வாக்கியம் நிஷ்டம். அதுக்கு என்ன அர்த்தம் பண்றாருன்னா, இது வியாக்கியாத்தா சொன்னார், மகா வாக்கியத்துல ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கே இல்லையோ, தொம்பதார்த்தம் தத்பதார்த்தம்னு. மகா வாக்கியம்னா ரெண்டு பதார்த்தத்தினுடைய ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியம்னு வச்சுருந்தோம். அதுல இருக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய பேத புத்திக்கு விரோதி ஆகாத அகண்டார்த்தம் பதார்த்த நிஷ்டமா. பேத புத்தி அவிரோதித்வே சதி திருத்திக்கணும். அது பதார்த்த நிஷ்டங்கிறது பதார்த்தையோர் பேத புத்தி அவிரோதி, பேத புத்தி அவிரோதித்வே சதி அகண்ட விஷயம். மகா வாக்கியத்துல உள்ள ரெண்டு பதங்களுக்கு தனித்தனியா உள்ள வாக்கியார்த்தம் இருக்கே, அந்த வாக்கியார்த்தத்தினுடைய பேத புத்திக்கு விரோதியாக இல்லாத ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் பதார்த்த நிஷ்டம் அகண்டார்த்த வாக்கியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, பிரம்மமானது சத்தியமாகவும் சைதன்ய ஸ்வரூபமாகவும் திரிவித பரிச்சேதம் இல்லாததாகவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சென்றால், நான் பிரம்மம் இல்லை அப்படிங்கிற ஞானத்துக்கு இது ஒன்றும் விரோதியாக இல்லையா, நேரடியாக விரோதியாக இல்லை. அதனால ஜீவபிரம்மா பேத புத்திக்கு விரோதியாக இல்லாத ஆனால் அகண்டார்த்தமாக இருக்கிற போதத்தை உண்டு பண்றது தத்துவமசி அல்ல சத்தியம் ஞானம் இத்தியாதி வாக்கியம். அதனால அந்த வாக்கியத்தை பதார்த்த நிஷ்டம், வாக்கியார்த்த நிஷ்டம்னா என்னன்னா இந்த பேத புத்திக்கு விரோதியாக அமைஞ்சிருந்தால் அப்போ வாக்கியார்த்த நிஷ்டம். விஷயத்தை கொண்டு பதார்த்த நிஷ்டம் வாக்கியார்த்த நிஷ்டங்கிற வித்தியாசம் இல்லை, ரெண்டு இடத்துலையுமே ஒரே சுரூபந்தான் விஷயம். இருந்தாலும் இந்த வாக்கியத்தினால ஞானம் வந்தால் அந்த பேத புத்திக்கு விரோதியாக ஆகாது, மகா வாக்கியத்தினால அதே ஞானம் ஏற்பட்டதுன்னா அப்போ பேத புத்திக்கு அது விரோதியாக இருக்கும். அதுக்கு காரணம் அதுக்கு தேவையான பதங்கள் அந்த வாக்கியத்தில் இருக்குங்கிறது தான் விஷயம். தத்துவம் அசி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய அந்த புத்தியானது பேத புத்திக்கு விரோதியாக இருக்கு. அதை வச்சுட்டு பதார்த்த நிஷ்டம் வாக்கியார்த்த நிஷ்டம் ரெண்டாவது இருக்கிறது. தச்ச அகண்டார்த்தம் விவிதம், ஏகம் பதார்த்த நிஷ்டம் அப்புறம் வாக்கியார்த்த நிஷ்டம். இது மேற்கொண்டு வரைக்கும் இன்னும் ஸ்பஷ்டமாகும். ஏகைகஞ்ச புனகா வைதிக லௌகிக பேதேன துவிதம். இப்ப ரெண்டு விதம் சொன்னாரோ இல்லையோ, பதார்த்தம் வாக்கியார்த்தம், இது ரெண்டையுமே நம்ம ரெண்டு ரெண்டா பண்ணலாம், வைதிகம் லௌகிகம். அதாவது வைதிக பதார்த்த நிஷ்டம் லௌகிக பதார்த்த நிஷ்டம், வைதிக வாக்கியார்த்த நிஷ்டம் லௌகிக வாக்கியார்த்த நிஷ்டம்னு ரெண்டு ரெண்டு தினசாட்சி நோக்கலாம். இதுவும் லோகத்துக்கு வரும். அப்புறம் பதார்த்த நிஷ்டம் வைதிகம் இருக்கே, வைதிக பதார்த்த நிஷ்டம் ததப்பி துவிதம், பதார்த்த நிஷ்டம் வைதிகம் அப்படி துவிதம். எப்படின்னா தத்பதார்த்த நிஷ்டம் தொம்பதார்த்த நிஷ்டம் சார், அந்த இது லோகத்துல கிடையாது. லோகத்துல பதார்த்த நிஷ்ட வாக்கியத்துக்கு ஒன்றும் பேதம் விபாகம் கிடையாது. ஆனா வேதத்துல அந்த வைதிக பதார்த்த நிஷ்ட வாக்கியம் இருக்கு, அது ரெண்டு விதப்படும், தத்பதார்த்த நிஷ்டம்னு ஒண்ணு, தொம்பதார்த்த நிஷ்டம்னு ஒண்ணு. வரிசையா உதாரணம் சொல்றேன், தத்ர சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி தத் பதார்த்த நிஷ்டம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இந்த வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா இது வந்து தத்பதார்த்த நிஷ்டமாக இருக்கு, இது பதார்த்த நிஷ்ட வாக்கியம். ஏன்னா இந்த வாக்கியத்தினால நமக்கு வந்து ஜீவபிரம்ம பேத புத்தி போக போறது இல்லை, ஆனா அகண்டார்த்த போகும் வருது. அதனால இது பதார்த்த நிஷ்டம், பதார்த்த நிஷ்டம்னு சொல்றதையும் அந்த தத்பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு இந்த வாக்கியம். அதனால தத்பதார்த்த நிஷ்டம் அகண்டார்த்த வாக்கியம் இதை சொல்றது. இதே மாதிரி யோயம் விஜயானமயப்பிராணேஷு ஹிருத்யந்தர ஜோதிஷ் புருஷா இத்தியாதி தொம்பதார்த்த நிஷ்டம் வைதிக இதில் வந்து கடமா ஆத்மேதி ஆத்மானா எதை ஆத்மான்னு சொல்றேன், ஏகப்பட்டது அங்கே இருக்கு அதில் எதுன்னு கேட்கும்போது யோயம் விஜயான பிராணிய சுகிருத்தியம் தெரிஞ்சோக்கி புருஷகாங்கிறது பதில் அமைகிறது இருக்கு. அந்த இடத்துல இந்த வாக்கியம் ஜீவனுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தது. ஆகா மகா வாக்கியத்தில் தொம்பதங்கிறது அந்த தொம்பதார்த்தத்தை விவரிக்கக்கூடிய வாக்கியம், தொம்பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். இது தொம்பதார்த்த நிஷ்டமான வைதிக அகண்டார்த்த வாக்கியம். லோகத்துல உதாரணத்துக்கு சொன்னோம்னா பிரகிருஷ்ட பிரகாசகா இத்தியாதி லௌகிகம் பதார்த்த நிஷ்டம். பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா அப்படி பார்த்துட்டே இருக்கான். அங்க பார்த்தா நட்சத்திரமும் தெரிகிறது சந்திரனும் தெரிகிறது, ஆனா எது நட்சத்திரம் எது சந்திரன் பிரித்து புரிஞ்சுக்க தெரியல. அப்ப ஏற்பட்டவனுக்கு சந்திரனை அடையாளம் காமிக்கிறதுக்காக பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா அப்படின்னு ஒரு வாக்கிட்டான். சந்திரன் சந்திரன் சொல்றாளே அது எது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். கேட்டா என்ன சொல்லணும், எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசா நிறைய பிரகாசம் இருக்கு அதுதான் சந்திரன். அப்படி ஒண்ணு தெரியறதோ இல்லையா அதுதான் சொல்லலாம். அப்ப இந்த பிரகஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிற இந்த வாக்கியம் இருக்கு, இது வந்து பதார்த்தத்தை போதிக்கிறது. இது வந்து லௌகிகம் பதார்த்த நிஷ்ட வாக்கியம். வாக்கியார்த்த நிஷ்டம் அப்படி வைதிகம். இது மூணும் பதார்த்த நிஷ்டத்துல சொல்லிட்டார். ரெண்டு விதமான வைதிக பதார்த்த நிஷ்டம், ஒரு லௌகிக பதார்த்த நிஷ்டம். இனிமே வாக்கியார்த்த நிஷ்டத்துக்கு சொல்றார். வாக்கியார்த்த நிஷ்டம் அப்படி வைதிகம் தத்துவமஸ்யாதி வாக்கியம். அதுல வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேதம் இல்லை. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி மகா வாக்கியம் சொல்றோமோனோ இந்த வாக்கியங்கள்லாம் வந்து வாக்கியார்த்த நிஷ்டம் சொல்றது. அதுக்கு காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா இந்த வாக்கியத்திலேருந்து அந்த தியானம் வந்தா நமக்கு அந்த பேத புத்திங்கிறது போயிடும், அதுக்கு விரோதியாயிருக்கு. சோழன் தேவதத்தகா இத்தியாதி டு லௌகிகம். அங்க பார்த்தேனே அந்த தேவதத்தன் அவன் தான் ஆயினும் வேறையா அப்படின்னு சந்தேகம் இருக்கிற காலத்துல சோழன் தேவதத்தகா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அந்த பேத புத்திக்கு விரோதியாக இருக்கு. பேத புத்தினா சம்சயம் விபரியம் எல்லாத்தையும் பொதுவா எடுத்துக்கலாம், பேத ஞானத்துக்கு விரோதியா இருக்கு. இதுதான் லௌகிகம்னு சொல்லிருக்கா. இந்த அஞ்சு விஷயம் இருக்கு, இது இதை வச்சுட்டுதான் நம்ம இவ்வளவுதான் உதாரணம். இது மேலதான் இந்த மேல் கொண்டு கிரந்தம் போக போறது. இதுக்கு மேல இது வந்து ஆனந்த போதாச்சாரியருங்கிறவர் இதுல விசேஷமா சொல்லியிருக்காரு. இதுலனா நியாயமக்கரன்ங்கிற புத்தகத்திலையும் பிரமாண மாலாவிலையும் இந்த அகண்டார்த்தத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல கேள்விகள் வந்து அதுக்கு மேல பதில் சொல்றதுதான் அத்வைத சித்தாந்தத்தின் விஷயம். அத்ராகுன்னு சொல்லி நியாயாமிரதத்தை அனுவாதம் பண்றாரு. நியாயாமிரதத்தை அனுவாதம் பண்றதுல அதுல பாதி இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். பல விகல்பங்கள்ல ஒரு முக்காவாசி பூர்வ கிரந்தங்கள்லயே சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு பண்ணினார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லி பார்த்தார், அதன் நியாயாமத்தக்காரர் வந்து கண்டிச்சார். அதுதான் புரிச்சு இப்ப முதல்ல சொல்றது வெறும் அனுவாதம் தான். இதெல்லாம் வந்து சித்துக்காச்சாரியரே சொல்லியிருக்கார். சித்துக்கையிலேயே இந்த விகல்பங்கள்லாம் பண்ணி இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லணும்னு கிடைச்சி சொல்லிட்டார். அவர் சொன்ன லட்சணத்துக்கு மேல நியாயாமத்தக்காரர் ஒரு போட்டி கலப்பினார். அதுதான் வந்து நியாயாமத்தக்காரருடைய முக்கியமான விஷயம். அதுக்கு பதில் சொல்றதுக்காக அத்வைதிச்சு இருந்தது. பாக்கி எல்லாம் அனுவாதமாக வச்சுக்கணும். கிம் அகண்டார்த்தம், அகண்டார்த்தம் அகண்டார்த்தம் சொல்றே அப்படின்னா என்ன? இந்த சப்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சுன்னு முதல்ல பார்ப்போம். அது சரியா வரலன்னா அப்புறம் மாத்திக்கலாம். ஏதாவது லட்சணம் சொல்லுங்க. கிம் அகண்டார்த்தம் ந தாவது நிர்பேதார்த்தம். சப்தத்திலேருந்து இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கணும். கண்டம்னா ரெண்டு பேதம், பேதம்னா ஆயிடும் இல்லையா, ரெண்டு கண்டம், ரெண்டு துண்டம் இருக்கு, இது ஒரு பாகம் அது ஒரு பாகம்னா ரெண்டு பாகம் உள்ளதாக. அகண்டம்னா அந்த மாதிரி பாகம் இல்லாதது, அதாவது நிர்பேதம், பேதம் இல்லாதது, அப்பேற்பட்ட பேதம் இல்லாத அர்த்தத்தை கொண்டது. இது அகண்டார்த்தம் வாக்கியம். எந்த ஒரு வாக்கியம் பேதம் இல்லாத ஒரு வஸ்துவை போதிக்கிறதோ அது அகண்டார்த்தம் வாக்கியம் சொன்னதாக ஆச்சு. இப்படி சொல்ல முடியாது. ஏன் எதா இங்க நிர்பேதத்துவத்தையா இருந்தா போறோம், நிர்பேதார்த்தத்துவத்தே இருக்கு. நிர்பேதத்துவத்தை சப்தபோத்தியத்தை விசேஷணத்தாயாம் உபலக்ஷணத்தாயாம் நிர்கடம் பூதலம் இதுவத் அகண்டார்த்தத்தைவத்யா. பேதமே இல்லாத ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை போதிக்கக்கூடிய வாக்கியம். ஆனா அந்த வாக்கியம் அந்த வஸ்துவில பேதமே இல்லைங்கிறத போதிக்கிறதா இல்லையா, அது விகல்பம். அதாவது பேதமே இல்லைங்கிறத போதிக்கும் பட்சத்துல நான் ஒரு தோஷம் சொல்றேன். அதாவது நிர்பேதத்துவம், நிர்பேதத்துவம்னா பேதம் இல்லாத ஒரு தன்மை. பேதம் இல்லாத தன்மையும் அந்த வாக்கியத்தினால போதிக்கப்படுமானால் அப்ப அந்த தன்மை ஒண்ணு, இன்னொன்னு அந்த வஸ்து ஒண்ணு, இது ரெண்டும் போதிக்கப்பட்டதாக ஆகும். அப்போ அது செகண்ட் ஆப்ஷன், ரெண்டு பாகம் உங்களுக்கு, விசேஷம் அந்த வஸ்து, பேதம் இல்லைங்கிற ஒரு தன்மை இருக்கு இந்த விசேஷம், இதை வந்து சேர்த்து போதிக்கிறது. ஆக அந்த ரெண்டுக்கும் ஒரு சம்சர்க்கம் வந்துருக்கு இல்லையா, அதனால அதை வந்து அகண்டார்த்தம்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார், ஒண்ணுமே இல்லை, ஒரு கட்டம் கூட இல்லை, வெறும் பூதலம் இருக்கு. இந்த வெறும் பூதலம்ங்கிறது இதுல இன்னொன்னோட சம்பந்தப்படாத பூதலம் தானே இது. ஆனா நான் இப்ப எப்படி சொல்றேன்னா, கடம் இல்லாத பூதலம், நிர்கடம் பூதலம் அப்படின்ட்டு. இது வெறும் பூதலத்தை சொல்றதா, இல்ல பூதலத்துல ஒரு விசேஷத்தை சேர்த்து சொல்றதா? சேர்த்து சொல்றது. கடம் இல்லாத பூதலம்னு சொன்னேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒண்ணுமே தெரியல. ஆனா கடம் இல்லாத பூதலம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பூதலத்துல கடம் இல்லைங்கிற ஒரு அம்சத்தை கூட்டி சொல்றது இல்லையா, அந்த விசேஷத்தையும் சேர்த்து சொல்றது. ஆக என்னாச்சு, ஒண்ணும் இல்லாத பூதலம் தான். ஆனா ஒண்ணும் இல்லாத பூதலம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒண்ணும் இல்லைன்னு ஒரு விசேஷம் இல்ல தெரிஞ்சு போடுறது, அதனால இது அகண்டார்த்தம் சொல்ல முடியாது. நிர்கடம், கடம் இல்லாத பூதலம் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கியம் எப்படி அகண்டார்த்தம் இல்லையோ அதே மாதிரி நிர்பேதம், பேதமே இல்லாத வஸ்து அப்படின்னு அந்த வஸ்துவ பிரம்மத்தை போதிச்சதுன்னு வச்சிருந்தோம். ஆட்டம் போச்சு, பேதம் இல்லைங்கிற ஒரு அம்சமும் பிரம்மமும் சேர்ந்து தெரியுது, சரியா போச்சு, இது அகண்டார்த்தம் இல்லை. அதான் நிர்பேதத்துவத்தை சப்த போத்தியத்துவே, அந்த வாக்கியத்துல உள்ள சப்தத்தினால அந்த பேதம் இல்லைங்கிற ஒரு அம்சமும் போதிக்கப்படுமானால் அப்பேற்பட்ட அந்த போதிக்கக்கூடிய அந்த அம்சமானது விசேஷணத்தாயாம் உபலக்ஷணத்தாயாம், அது விசேஷணமாவது வச்சுங்கோ உபலக்ஷணமாகவாவது வச்சுங்கோ, எப்படி இருந்தாலும் அகண்டார்த்தமாக சொல்ல முடியாது. நிர்கடம் பூதலம் இதுவத் சகண்டார்த்தத்துவ ஆபத்தி. இந்த விசேஷணம்னு சொன்னா சந்தேகமே இல்லை, கூட சேர்ந்திருக்குன்னு. உபலக்ஷணம்னு சொன்னாக்க அதுல விவக்ஷ இல்லைன்னு சொல்லும்படியாக ஆகும். விவக்ஷ இல்லைன்னு சொன்ன, அதாவது உபலக்ஷணம் காக்கவத் தேவதத்துவத்தை கிரகம், காக்கா இருந்தே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, காக்கா போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் தேவதத்துவ கிரகம்னு புரியுது இல்லையா, காக்கா இருந்ததை வச்சுட்டு அதை போல கூட சொல்லலாம். ஆனா எப்படி சொன்னாலும் காக்கம் காக்கம் அங்க இருந்ததுன்னாவது தெரியறதோ இல்லையோ, உபல காக்கா இப்ப இல்லாட்டா கூட அது அங்க இருந்த கிரகம் இதுதான் அப்படின்னு தெரியறது இல்லையா. அப்ப அந்த உபலக்ஷணம் கூட பிரகாரமாக பாதிக்கிறது இல்லையா, விசேஷணமாகனா அப்பவே இருக்குன்னு அர்த்தம், உபலக்ஷணம் சொன்னா ஏற்கனவே இருந்ததுன்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் அந்த வஸ்துவில அந்த ஒண்ணு இன்னொன்னு கூட சேர்ந்து பாதிக்கிறது, அதை போலதான் நிர்பேதத்தும் கூட பாதிச்சதுன்னா அப்ப அதை வந்து அகண்டார்த்தம்னு சொல்ல முடியாது. சகண்டார்த்தத்தை இவசியா சப்த அபோத்யத்வேது வஸ்துகத்யா யத் நிர்பேதம் பிரம்மா தத்போதக சகுண வாக்கியானாமப்பி அகண்டார்த்தத்வாபத்தி. அப்ப இன்னொரு பட்சத்தில் உண்டா, எந்த ஒரு வஸ்துவில பேதமே இல்லையோ அந்த வஸ்துவை போதிக்கக்கூடிய வாக்கியம், அந்த வஸ்துவில பேதம் இல்லைங்கிறத போதிக்கக்கூடியதாக இருக்கணும் நான் சொல்லல, அதுல பேதம் நிஜமாவே பேதம் இல்லாத ஒரு வஸ்துவை பத்தி தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் இதுதான் சொல்றேன். நிர்பேதத்தும் அந்த வாக்கியத்தினால தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அது தெரிவிக்கக்கூடிய வஸ்து நிர்பேதமா இருந்துட்டா போகும், அதுதான் என்னுடைய நிர்பேதார்த்தத்தும் அகண்டார்த்தத்தும் சொல்றவனுக்கு அபிப்பிராயம். இப்படி சொல்லலாமே, அப்படி சொன்னால் சகுண வாக்கியானாமப்பி அகண்டார்த்தத்துவா பத்தி, அதாவது அபிவியாப்தி வந்து விடுங்க. ஒரு சகுண வாக்கியம் எடுத்துங்க, ஈஸ்வரஹா ஜெகத்ரஷ்டா அப்படின்னு எடுத்துங்க. ஈஸ்வரகா ஜெகத்ரஷ்டா அப்படின்னு நான் சொன்னேன்னா இது எது யாரை பத்தி சொல்றது, பிரம்மத்தை பத்தி தான் சொல்றது. பிரம்மங்கிறது வாஸ்தவத்துல அது பரமார்த்தத்தா, அது வந்து நிர்பேதம் தானே, பேதமே இல்லாத ஒரு வஸ்து தானே. வியாபகாரிகமா எப்படி இருந்தாலும் வஸ்துகத்தியா எல்லாம் அத்வைத ரீத்தியா எல்லா விசேஷங்களும் அத்தியாசத்தினால ஏற்பட்டதுங்கிற காரணத்தினால நிஜமா பார்க்கும்போது அது வெறும் நிர்விசேஷம். அப்பேற்பட்ட நிர்விசேஷத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாக்கியம் கூட எடுத்து விடலாம். சர்வஜ்ஞ சர்வவித்ய, அதாவது சகண்டார்த்த வாக்கியம் கூட எடுத்து விடலாம். அப்படி எடுத்துட்டால் இதிலெல்லாம் அதிவியாப்தி, இதெல்லாம் நமக்கு லட்சியம் இல்லை, அகண்டார்த்த லட்சணத்துக்கு லட்சியமாக இந்த வாக்கியங்களை எடுத்துட்டு கொள்ள இதுவரை எடுத்துட்டது இல்லை, அதனால இங்கே அதிவியாப்திங்கிற தோஷம் வரும். வஸ்துகத்யா எது நிர்பேதம் பிரம்மா. ஏன்னா வாஸ்தவத்துல அது பிரம்மம் வந்து நிர்பேதம் தானே, பேதமே இல்லாத வஸ்து தானே. அதை போதிக்கக்கூடிய சகுண வாக்கியம் கூட அகண்டார்த்தம் ஆயிடும், அகண்டார்த்தத்துவ ஆபத்தி. அப்போ இந்த ரெண்டு விகல்பத்திலேருந்து, இந்த தோஷத்திலேருந்து வெளியில வர்றதுக்காக புதுசா ஒரு உதவி சொல்றான். கவலைப்படாத, நான் நடுப்புற ஒரு ஒழி வச்சிருக்கேன். எது நிர்பேதம் வஸ்துகத்தியா தன் மாத்திர பரத்துவம், இப்படி சொல்லுவோமே, எந்த அது வாஸ்தவமா பேதம் இல்லாத வஸ்துவாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த வாக்கியத்துக்கு நான் இன்னொரு விசேஷம் என்ன போடுறேன்னா, அதை தவிர வேற எதையுமே போதிக்க கூடாது, பேதம் இல்லைன்னு கூட போதிக்க கூடாது, தன் மாத்திர பரத்துவம். இது கரெக்டா இருக்கும் இல்லையா? நிஜமாவே பேதம் இல்லாத ஒரு வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். அதோட சேர்த்து என்ன விசேஷம் போடுறேன், அந்த வஸ்துவை மாத்திர போதகம், அதோட ஒண்ணு கூட்டக்கூடாது, அதுல பேதம் இல்லை அப்படின்னு சேர்க்கக்கூடாது, எதையுமே சேர்க்கக்கூடாது, அந்த வஸ்துவை மாத்திரம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்ப இது அகண்டாசமா தான் இருக்கணும் இல்லையா? இது சரியாக உரிமை. அத எது நிர்பேதம் வஸ்துகத்யா தன் மாத்திர பரத்துவம் அகண்டார்த்தம் அப்படி சொல்லலாம். பிரகிருஷ்ட பிரகாசாதி வாக்கிய அவ்யாப்தே, நீங்க வந்து லௌகிக அகண்டார்த்தத்துக்கு லட்சணம் லட்சியமா சொல்லிருக்கல, பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா, நீங்க சொல்ற லட்சணம் இப்ப அங்கேயே வராது. ஏன்னா சந்திரன் என்ன பேதம் இல்லாத ஒரு வஸ்துவா, சந்திரஸ்வரூபம் இல்லையே. பிரம்மத்தை வேணும்னா நிர்பேதம்னு சொல்லலாம், அது நிர்விசேஷம். சந்திரஸ்வரூபம் அப்படி கிடையாது, அதுலதான் நட்சத்திராதி பேதங்கள் எத்தனையோ பேதங்கள் இருக்கு இல்லையா. அதனால அப்போ வஸ்துகத்தியா எது நிர்பேதம் அப்படின்னு சொல்லி சந்திரனை வாங்கிக்க முடியாது. அப்ப அப்பேற்பட்ட நிர்பேதமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியமாக அதை எடுத்துக்க முடியாது, பிரகிருஷ்ட பிரகாச சந்திரகாங்கிற வாக்கியத்தை. அப்ப அதுல அவ்யாப்திங்கிற தோஷம் வரும், லட்சண வாக்கியங்கள்லாம் அகண்டார்த்தம் சொல்லிட்டு இருக்கா, சுரூப லட்சண வாக்கியங்கள்லாம், அந்த வாக்கியத்துல எல்லாம் இப்ப அவ்யாப்தி வந்துடும். பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்துல தான் சமன்வயம் வரும். தேஷாம் தர்மி சமசத்தாக பேதவத் வஸ்து பரத்வேன வஸ்துகத்தியா நிர்பேதார்த்த நிஷ்டத்வா. இங்க ஒரு சின்ன சாஸ்திரார்த்தம் வரும், அதுக்கு பதில் சொல்லிட்டே வர. நமக்கு இவ்வளவு சொன்னாலே போறோம், அந்த சந்திரன் வந்து ஒரு நிர்பேதம் இல்லை, அதனால சந்திரனை போதிக்கக்கூடிய சந்திரஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிற வாக்கியத்துல உங்க லட்சணம் வரல, அவ்யாப்தி வந்தது சொன்னா போறோம். அது மேல ஒரு கேள்வி கேட்பான், ஏன்னு கேட்டா பிரம்மம் இருக்கே பிரம்மத்மும் நிர்பேதம் இல்லை என்னும் வந்துருவான். ஏன் பிரபஞ்சம் வந்து பிரம்மத்தை காட்டிலும் வேறதானே, பிரபஞ்சம் ஜடம், பிரபஞ்சம் மிச்சை, பிரம்மம் சேதன் சைதன்யம், அது சத்தியம். அப்ப இது வேற அது வேற என்னன்னு சொல்லுவேன், அப்ப அது எப்படி நிர்பேதம்னு சொல்லுவேன். பிரபஞ்சத்துல பிரம்மபேதம் இருக்கிற மாதிரி பிரம்மத்துல பிரபஞ்ச பேதம் இருந்ததுன்னா பிரம்மத்தை எப்படி நிர்பேதம்னு சொல்றது அப்படின்னு கேட்பான். இதுக்கு நாம என்ன விவரிச்சிடணும் அப்படி சொல்லல, ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்ல வரல. நிர்பேதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தர்மி சமானசத்தாக பேத ரஹிதம். தர்மியாக எதை எடுத்துக்கிறோமோ, எதுல பேதம் இருக்கிறதாக சொல்றோமோ, அதுக்கு சமசத்தாகமாக பேதத்தை பேதம் இல்லாம இருக்கணும். சமசத்தாகமான பேதம் இருந்தால் அது சபேதம், அது இல்லைன்னு சொன்னா நிர்பேதம். இப்ப நான் பிரித்து காமிக்கிறேன், பிரம்மங்கிறது பரமார்த்தம், பாரமார்த்திக சத்து, பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறானது அந்த பிரம்மம். அப்போ பிரபஞ்ச பேதங்கிறது அந்த பிரம்மத்துல இருக்கு, ஆனா பிரபஞ்ச பேதம்ங்கிறது இருக்கு அது பாரமார்த்திகமோ இல்லை, அது வந்து வியாபகாரிகம்னு சொல்லணும். அப்போ தர்மிங்கிற பிரம்மம் பாரமார்த்திகம், அதுல இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேதங்கள் எல்லாம் வியாபகாரிக பேதம், தர்மிக்கு சமான சத்தாக்கமாக அந்த பேதம் ஆகல இல்லையா, அதனால அதை நிர்பேதம்னு சொல்லலாம். தர்மி சமான சத்தாக பேத ரஹிதம், பேத சகிதம் எது, லோகத்துல உள்ளதை எடுத்துக்கலாம், பிரபஞ்சத்தையே எடுத்துக்கலேன், பிரபஞ்சத்தை கட்டம் பட்டம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், கட்டம் இருக்கு, கட்டம் வந்து பட்டத்தை காட்டிலும் வேறானதா இருக்கு. அப்ப கட்டமும் வியாபகாரிகம், அந்த கட்டத்துல உள்ள பட்டபேதம் இருக்கு அது கூட வியாபகாரிகம் தான். அப்ப ரெண்டுக்குமே வியாபகாரிக சத்தா இருக்கிறதுனால தர்மி சமான சத்தாகமான பேதத்தை கொண்டது மற்றது எல்லாம், ஆனா பிரம்மங்கிறது தர்மி சமான சத்தாகமான பேதம் கொண்டது இல்லை. அதில் பேதங்கிறது வரும், ஆனா தர்மி சமான சத்தாக பேதம் இல்லை. இதுதான் நிர்பேதம்ங்கிறது. இப்ப என்ன அர்த்தம் பண்ணணும், தர்மி சமசத்தாக பேத ராகித்யம் நிர்பேதத்துவம் அப்படின்னு சொல்லணுமா. இப்படி சொன்னா பிரம்மத்துக்கு சரியா போச்சு, ஆனா சந்திரனுக்கு வராது. சந்திரனிடத்துல இருக்கக்கூடிய எல்லா பேதமும் வாஸ்தவமாகவே, அதாவது சந்திர சமசத்தாகமாக இருக்கிறதுனாலே, தர்மி சமான சத்தாக பேத வத்தாகவே இருக்கிற காரணத்தினாலே, நீங்க இந்த மாதிரி பரிஷ்காரம் பண்ணி சொன்னால் கூட சந்திரனிடத்துல இந்த லட்சணம் வராது. சந்திரன போதி கூட பிரகஷ பிரகாச சந்திரகாங்கிற வாக்கியத்துல அவ்வியாப்தி அப்படியே நிக்கிறது. இதை சொல்றார், தேஷாம் பிரகஷ பிரகாசாது வாக்கியானாம் வச்சுக்கணும், தர்மி சமசத்தாக பேதவத் வஸ்து பரத்துவேன, தர்மி சமசத்தாகமான பேதத்தை கொண்ட வஸ்து வஸ்துவை போதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே, அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதுனாலே, வஸ்துகத்தியா நிர்பேதார்த்த நிஷ்டத்வாபாவா. இதுதான் நிர்பேத, இந்த நிர்பேதத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் பாருங்க, தர்மி சமசத்தாக எப்படி கிடைச்சது தெரியுமா, வஸ்துகத்தியான்னு கேட்கறதுனால, வஸ்துகத்தியா நிர்பேதார்த்தம், பிரம்மம் வந்து ஆரோபிதமா பேதம் இருக்கிற பேதம் உள்ளதாக இருக்கே தவிர வஸ்துகத்தியா இல்லை, அதுல பேதம் இல்லை. அதனால வஸ்துகத்தியா நிர்பேதார்த்தத்துவங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம், தர்மி சமசத்தாக பேத ரஹிதத்துவம், இதுதான் வஸ்துகத்தியா நிர்பேதத்துவம். அப்பேற்பட்ட இது இங்கு சொல்ல முடியாது, சந்திரனுக்கு வராது. நிர்பேதார்த்த நிஷ்டத்வா பாவா, அதையேவ நிர்விசேஷார்த்தத்துவம் அப்படி நான். இப்போ அந்த பின்னாம அகண்டார்த்தம் அப்படின்னு கேட்டான், ஆக்கண்டான பேதம்னு, செண்டம்னா பேதம், பேதம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் பண்ணி ஒரு அர்த்தம் சொன்னார். சப்தத்திலேருந்து வந்தது இன்னொரு விதமா அகண்டார்த்தத்துவத்தை இப்படி சொல்லலாமேன்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது. நிர்விசேஷார்த்தத்துவம், எந்த விசேஷமும் இல்லாத ஒரு பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் இப்படி சொல்லலாமே. அதையேவ நானும் தான், இப்ப இந்த நிர்பேதத்துவத்துக்கு என்னெல்லாம் தோஷம் சொன்னேனோ இத்தனை தோஷங்களை கொண்டே இதையும் இது பண்ணிடலாம். எப்படின்னா அந்த நிர்விசேஷத்துவங்கிறது சப்தத்தினால போதிக்கப்படுமானால் அப்ப சகண்டார்த்தமா போயிடும். வாஸ்தவத்துல அந்த நிர்விசேஷத்துவங்கிறது சப்தத்தினால போதிக்கப்படலைன்னு சொன்னால், அப்ப வசுதா நிர்விசேஷத்துமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை போ சகுணமாக வர்ணிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்ல அதிகாப்தி வரும் இல்லையா. அதே மாதிரி இதேதான், இது எல்லாம் வசுத வஸ்துகத்தியா நிர்விசேஷம், அதை காட்டிலும் வேற எதுவுமே போதிக்காத அதை மாத்திரம் போதிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அப்படின்னு சொன்னோமானால் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரகால வராது. ஏன்னா அந்த சந்திரன் இருக்கே அது ஒண்ணு நிர்விசேஷம் வஸ்து இல்லை. அதனால அகண்டார்த்தம்னா நிர்விசேஷார்த்தத்துவம்னு அதுக்கு அர்த்தம் சொல்றது சரியாகாது. அதையேவனா இப்ப சொன்ன அதே தோஷங்கள் அங்கேயும் வருது அப்படின்னு சுருக்கமா முடிச்சுட்டார். நிர்விசேஷார்த்தத்துவம் அப்படின்னா இதுக்கு மேல வேற ஒரு பரிஷ்காரம், அதாவது நிர்விசேஷத்துவங்கிறதுக்கு இன்னொரு நிர்விசேஷம் இல்ல, அகண்டார்த்தத்துவங்கிறதுக்கு இப்படி பரிஷ்காரம் பண்ணலாமே மூணாவது ஒரு கோட்டி வருது. நாபி அபர்யாய சப்தானாம் பிராதிபதிகார்த்தம் மாத்திர பரியவசாயித்துவம், சப்தானான்னு போட்டிருக்கோம், அதாவது வாக்கியம்னு தான் அர்த்தம். வாக்கியத்துல பல சப்தங்கள் பல பதங்கள் இருக்கும், அதுவும் அபரியாயமாக இருக்கணும். பரியாய பதம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு பதம், இது பரியாய பதம்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கடகா கலசகா அப்படி இருக்கக்கூடாது, வேற பல பதங்கள் பிரகஷ்ட பிரகாச சந்திரகா இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆக அபரியாயமா இருக்கக்கூடிய பல பதங்கள் சேர்ந்து பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம் போதிக்கும்படியாக அமையணும். பிராதிபதிகார்த்த மாத்திர பரியவசாயித்துவம், அதாவது தன்மாத்திர விஷயக போத ஜனகத்துவம் சொல்றது. பிராதிபதிகார்த்தம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ராமஹா ராமோ ராமா ராமம் ராமோ ராம இல்ல சப்தம் சொல்றோம் இல்லையா, ஏழு விபக்திகள் சொல்றோமோ. இங்க எது பிராதிபதிகம்னு சொன்னா, நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பத்துல ஒன்று சொல்லுவோம், அகாராந்தர் புல்லிங்கா ராம சப்தா சொல்றோம் இல்லையா, எந்த விபக்தியும் சேரான ராம அப்படிங்கிறது பிராதிபதிகம். இந்த பிராதிபதிகத்துக்கு மேலதான் நம்ம வந்து ஒவ்வொரு விபக்தி பிரத்தியங்கள்லாம் சேர்க்கிறோம். ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது அந்த பிராதிபதிகத்துல ஒவ்வொரு அர்த்தம் கூடுறது, கூட்டிட்டே வரணும். இப்ப ராமஹாங்கிறத விட்டுடுங்க, அதுல ஏகத்துவங்கிறது ஒண்ணு அதிகமாக தெரியும், ராமன் ஒருவன் அப்படின்னு தெரியுமா, ராமௌ அப்படின்னு சொன்னா அங்க ரெண்டு பேர் ராமன் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ராமாகனா நிறைய பேர் இருக்காங்க சங்கே தெரியுது. ராமம் அப்படின்னு விட்டவனு வச்சுருந்தோம், ராமனை அது மேலே இன்னொரு கிரியை கர்மகாரகமாக இருக்குங்கிற அம்சத்தை இது தெரிவிக்கிறது இல்லையா. ராமேன அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ராமன் வந்து ஒரு கர்த்தாவாகவோ வேற ஒரு கிரியைக்கு கர்த்தாவாகவோ அல்லது வேற ஒரு கிரியில சாதனமாகவோ கரணமாகவோ இருக்கான் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. ஆக பிராதிபதிகார்த்தம் ராமன்ங்கிற அந்த வியக்தி மாத்திரம், ஆனா அந்த வியக்தியில ஒவ்வொரு விபக்தி சேரும் போது ஒவ்வொரு அர்த்தம் கூடிண்டே வருது இல்லையா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், எந்த அர்த்தமும் கூட்டக்கூடாது, பிராதிபதிகார்த்தம் மாத்திர பரத்துவம், வேற ஒண்ணுக்கும் கேட்கக்கூடாது, விபக்தி அர்த்தங்கள்லாம் கேட்கப்படும். ஆனா நிறைய பதங்கள் இருக்கு நம்ம வாக்கியத்துல, பரியாயமா இருந்துவிடக்கூடாது, அபரியாய சப்தானாம், ஆனா அந்த பதங்கள் எல்லாம் சேர்ந்து பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம் போதிக்கும்படியாக இருக்கணும், அதுல எதுவும் கூட்டக்கிட்ட கூடாது, அப்படி இருந்தால் அதுதான் அகண்டார்த்தம் அப்படின்னு லட்சணம் சொல்றாங்க. அபரியாய சப்தானாம் பிராதிபதிகார்த்த மாத்திர பரியவசாயித்வம் அப்படின்னு சொல்றாங்க. லட்சண சமயம் பண்ணலாம், சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு மூணு பதம் இருக்கு, நாலு பதம் இருக்கு வாக்கியத்துல, எல்லா பதமும் தனித்தனியா அர்த்தம் உள்ள பதம் தான். ஆக பரியாய சப்தம் இல்லை, இது எல்லாமே சேர்ந்து எதை போதிக்கிறதுனா பிரம்மத்தை போதிக்கிறது. பிரம்மங்கிற ஒரு பிராதிபதிக்க அர்த்தம், அதை ஏதாவது ஒரு விபக்தி அர்த்தம் கலந்துதோ ஒன்றும் இல்லை, அந்த கர்மக்கார காரகமோ அரக்கமோ விபக்தி அர்த்தங்கள்லாம் ஒன்றும் கேட்கல, பிரம்மஸ்வரூபத்தை தான் போதிக்கிறது. ஆக பிரம்மஸ்வரூபம் ஒரு பிராதிபதிக்க அர்த்தம், அந்த பிராதிபதிக்க அர்த்தத்தை போதிக்கக்கூடிய பல பதங்களுடைய சமூகம் இது. லட்சண சமணம் பிரகிருஷ்ட பிரகாசகா சந்திரகாங்கிறதுலையும் எடுத்துக்கலாம், சந்திரன் ஒரு பிராதிபதிக்க அர்த்தம். நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து நிர்பேதமா சவிசேஷமா நிர்விசேஷமானு கேட்டா அதெல்லாம் வராம இருந்தது, ஆனா சந்திரஹான்னு சொல்ற இடத்துல சந்திரங்கிற பிராதிபதிக்கத்துக்கு அர்த்தம் தானே அது இல்லையா. ஒரு பிராதிபதிக்க அர்த்தம் சொல்லும் போது சந்திரங்கிற இந்த சப்தத்தினால உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு அம்சம் சேர்ந்து ஒரு பிராதிபதிக்க அர்த்தம் சரியா. அந்த பிராதிபதிக்க அர்த்தத்துக்கு மேல எதையுமே இங்க கூட்டல, பிரகஷ்ட பிரகாசகா அப்படிங்கிற இந்த அம்சமானது ஏற்கனவே இருக்கிறது தெரிவிக்கிறது, அதை ஒன்றும் பெரிய புதுசா ஒன்றும் சொல்லல, பிரகஷ்ட பிரகாசத்தை கூட்டி தேர்தல் அதுதான் பார்த்தாலே தெரிகிறது. மற்ற சந்திரன்களை விட சந்திரனானது மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமா இருக்கு, பெருசா நிறைய பிரகாசம் உள்ளதாக இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுதுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சந்திரன்கிற அந்த பதார்த்தம் இருக்கு, பிராதிபதிகார்த்தம் இருக்கு, அந்த பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம் தெரிவிக்க வந்தது இந்த வாக்கியம். இது மேற்கொண்டு விசாரம் பண்ணி தீர்மானமாகப்படுது. அதனால அந்த சந்திரன் நிர்பேதமா நிர்விசேஷமாங்கிறது நமக்கு கவலையே இல்லை, அது எப்படி வேணா நிறுத்தி போட்டோம். இந்த வாக்கியமானது வெறும் சந்திர பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம் போதிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அபரியாய சப்தானாம் பிராதிபதிகார்த்தம் மாத்திர பரிவசாயிக்கும் இப்படி லட்சணம் சொன்னோமானால் முன்னாடி சொன்ன தோஷங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது, இதெல்லாம் கரெக்டா வரும், பிரதேச பிரகாச சந்திரகால வரும் அப்படின்னு சித்தாந்த பட்சத்துல இருந்து ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொல்றார், அப்படி இல்லை இதுவும் தப்புதான், தப்புன்னு தப்புனா என்னன்னா அவ்யாப்தி வரும்னு சொல்றார். அவ்யாப்தி நீங்க சொன்ன சில இடத்துல சம்பந்தம் பண்ணிட்டு ஆனா வேற ஒரு இடத்துல அவ்யாப்தி வரும்படியா இருக்கு. சீதோஷ்ண ஸ்பர்ஷவந்தவு பழப்பாவகவு இத்தியாது அநேக பிராதிபதிகார்த்த பரே அதிவியாப்தே, அதாவது ஜலத்துக்கும் தேஜஸ்துக்கும் ரெண்டுக்கும் தனித்தனியா ரெண்டு லட்சண வாக்கியம் இருக்கு. சீதஸ்பர்சவத்தியா ஆபகான்னு சொல்றாங்க வர்க்கங்கிறது, ஜலத்துக்கு லட்சணம் என்னன்னா சீதஸ்பர்சம், சீதஸ்பர்சம் எதுல இருக்குமோ அது வந்து ஜலம் அப்படி. தேஜஸுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா உஷ்ணஸ்பர்சவ தேஜா, உஷ்ணஸ்பர்சம் இருந்த தேஜஸ், இந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒன்னா சொன்னா பழ பாவகம், பழகானா ஜலம் பாவகானா தேஜஸ்ன்னு வச்சிருந்தோம். சீத உஷ்ணஸ்பர்சவன் யதாக்கிரமம் சேர்த்துக்கணும், பழகாங்கிறது சீதஸ்பர்சவத்து, இது தேஜஸ்ங்கிறது பாவகாங்கிறது உஷ்ணஸ்பர்சவத்து, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வாக்கியம் வச்சிருக்கேன். சீத உஷ்ணஸ்பர்சவந்தவு பழப்பாவகவு யதாக்கிரமம், ஜலமும் தேஜஸும் சீதமாகவும் உஷ்ணமாகவும் உள்ள ஸ்பர்சத்தை கொண்டது அப்படின்ட்டு. இது வந்து லட்சண வாக்கியம் ஆகலாம், ஏன்னா லட்சணம் சரியான லட்சணம் தான், தப்பு இல்லை. இந்த வாக்கியத்துல உங்களுக்கு பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்தும் இருக்கு, இது எதை போதிக்கிறது, அந்த பய ஜலத்தினுடைய ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது, தேஜஸ்தினுடைய ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது லட்சண வாக்கியமா இருக்கிறதுனால. ஆனா இதை வந்து அகண்டார்த்தம் எப்படி சொல்றது, ஏன் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டா, இன்னொரு விசேஷணத்தை சேர்த்தாலே அகண்டார்த்தத்துவத்துக்கு பங்கம் வந்துடும்னு சொன்னா, ரெண்டு பதார்த்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் எங்கேயாவது அகண்டார்த்தமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஜலம் ஒண்ணு, தேஜஸ் ஒண்ணுன்னு ரெண்டு பதார்த்தத்தை போதிக்கக்கூடிய இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம லட்சியமா எடுத்துக்க முடியாது. அதனால ஆனா பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்துவம்னு சொல்றது மாத்திரம் இருக்கு இங்க, நீங்க ஏகன்னு போடல. அதனால இங்க அதிவியாப்திங்கிற தோஷம் வரும். சீதோஷ்ண ஸ்பர்சவந்தோ பயஸ்பாவகோ இத்தியாதோ அநேக பிராதிபதிகார்த்த பரே அதிவியாப்தே, அந்த பயகா பாவகா அப்படின்னு ரெண்டு பிராதிபதிகார்த்தத்தை அதனுடைய ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் இது, இதுல அதிவியாப்தி தோஷம் வரும். ஆனா இது கொஞ்சம் விவாதாஸ்பரம், இதை நம்ம அதிவியாப்தி சொல்றதா லட்சியம் சொல்லி எடுத்துக்கலாமாங்கிறதுல இருக்கு. மேல்கொண்டு இதை எடுத்து விடலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை, இது அகண்டாயத்தில் எடுத்துக்கலாங்கிற மாதிரி மேல ஒரு இது வரும். ஆனா இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், நச்ச சம்பூய அர்த்தபரத்துவம் அத்த நாஸ்தியவ பிரத்யேகம் தூ ஏகைகார்த்தபரத்துவம் லட்சண வாக்கியத்வாதி நாதி வியாப்தி இது வாக்கியம். இது இங்கதான் வந்து இதை இந்த அதிவியாப்தியை உடனே வாரணம் பண்ணலாம்னு சித்தாந்தியே கேட்கிறேன். இந்த ரெண்டு வாக்கிய அர்த்தம் இது, ரெண்டு வாக்கியம் தனித்தனியா இருக்க நீங்க சேர்த்து உச்சரிச்சிருக்க ஒரே வாக்கியமாக, அது நமக்கு விஷயம் இல்லை. அந்த நான் சொல்ற அபரியாய சப்தானான்னு போட்டேன் இல்லையா, பல பதங்கள் பரியாயமாகாத பல பதங்கள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், அப்பதான் சம்பூய அர்த்த பிரதிபாதகத்துவம்னு வரும். சம்பூயனா மிலித்வா சேர்ந்து, அந்த பதங்கள் எல்லாமா சேர்ந்து ஒரு அர்த்தத்தை போதிக்கணும். ரெண்டு வாக்கியத்தை சொன்னோம்னா இந்த வாக்கியத்துல உள்ள பதமும் அந்த வாக்கியத்துல உள்ள பதமும் சேர்ந்து அர்த்தத்தை போதிக்காது, இது தனி அர்த்தத்தை போதிக்கிறது, தனி அர்த்தத்தை போதிக்கிறது, அதனாலதான் ரெண்டு வாக்கியம் தான். இப்ப இங்கே சீதோஷ்ணஸ்பர்சவந்தோ பயஸ்பாவகோங்கிற வாக்கியத்துல சீதஸ்பர்சவத்து பழகா உஷ்ணஸ்பர்சவான் பாவகான்னு இது ரெண்டு வாக்கியம் ஆகும். அதனால இந்த சீதஸ்பர்ச உஷ்ணஸ்பர்ச எல்லா பதமும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை போதிக்கவே இல்லை. அதனால இதை போய் நீங்க வந்து இந்த ஒரு வாக்கியமா காமிச்ச லட்சியம் ஒரு லட்சியமா எடுத்துக்க முடியாது, இதை உடச்சு ரெண்டு லட்சியமா சொல்லணும். ரெண்டு லட்சியமா சொன்னோம்னா ரெண்டு வாக்கியம் ஆயிடும் இது, அதுல ஒவ்வொரு வாக்கியம் கூட ஒவ்வொரு பதார்த்தத்தை பிராதிபதிக அர்த்தத்தை சொல்றதுனால அது லட்சியம்னே எடுத்து விடலாமே, இதை வந்து நீங்க ஒரு அதிகார்த்தி தோஷம்னு சொல்ல முடியாது. சம்பூய அர்த்தபரத்துவம் அத்த நாஸ்தேவ சீதோஷ்ணஸ்பர்சவந்தோ பயப்பாவகோ அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல எல்லா பதமும் சேர்ந்து ஒரு பிராதிபதிகார்த்தத்தை, பிராதிபதிகார்த்தம் என்ன, ஒரு அர்த்தத்தையே போதிக்கல. இந்த பதம் இந்த பதத்தோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது, இந்த பதம் இன்னொரு பதத்தோட சேர்ந்து இன்னொரு அர்த்தத்தை போதிக்கிறது. சீதஸ்பர்சவத்து பயகாவோட சேர்ந்துக்கிறது, உஷ்ணஸ்பர்சவத்துங்கிறது பாவகாவோட சேர்ந்துக்கிறது. சேர்ந்துட்டு அது பயத்தை சொல்றது, இது பாவகா தேஜத்தை சொல்றதுன்னு ரெண்டு அர்த்தத்தை தனித்தனியா சொல்றது, சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்லல. பிரத்யேகம் தூ அப்படி தனித்தனியா எடுத்துட்டோம்னா நமக்கு இஷ்டாபக்தி, ஏகைகார்த்த பரத்துவம் லட்சண வாக்கியத்வா இது அதிவியாப்தி இது வாக்கியம், அதிவியாப்திங்கிற தோஷம் எடுத்து சொல்ல முடியாது. இங்கே அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, நமக்கு ரெண்டு பேரும் சொல்லணுங்கிற அபிப்பிராயம் இருக்கிறது. ஆகர்ண பூர்ண தன்வா ராமஹா, ஆகர்ண பூர்ண தன்வா லக்ஷ்மணஹான்னு ரெண்டு வாக்கியங்கள். அந்த ஆகர்ண பூர்ண தன்வாலங்கிறத விசேஷனம் இருக்கு, அந்த ஏகவச்சனமா மாற்றி ஒவ்வொரு நிலையும் தனித்தனியா சேர்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு வாக்கியமாக அமைகிறது. அதை லக்ஷண வாக்கியமா நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டையும் தனித்தனி லக்ஷண வாக்கியமா எடுத்துட்டு லட்சியமா எடுத்துக்கணும், இந்த அகண்டார்த்த லட்சியமா எடுத்துக்கணும். ரெண்டு மூணு அக்கண்ட அர்த்தத்தை சேர்த்து மொத்தமா கொடுத்து இதுல அதிவியாப்தி வருது கேட்கப்பட்டது. இப்ப என்ன பண்ணார் தெரியுமா, இது இது நியாயாமிரதக்காரர் தான். இப்போ அந்த இதுவரையில் வந்து முன்னாடியே இருந்தது, இவர் சொன்னார் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு கடைசியில தன்னுடைய குட்டையை குழப்பிட்டார், தகாபி பிரம்மண்ய பாவா இவ்வளவு தூரம் பிரம்மத்துக்கு வரும்படியாகவும் பிரகஷ்ட பிரகாசித்தந்திரகாங்கிற லட்சண வாக்கியத்தெல்லாம் வரும்படியாகும் எல்லாம் பண்ணினோம். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா பிரம்மத்துக்கு வராதுன்னு அதுதான் எங்க வர நீங்க எதுக்கு வரணும்னு பிரயத்தனப்பட்டிருக்கிறதோ அங்கே வராது. தசாபி பிரம்மன்யாவா, இதெல்லாம் சொல்லுங்க, பிரம்மத்துக்கு லட்சணம் வராது. அதாவது பிரம்ம விஷயகமான அந்த வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல அகண்டார்த்தத்துவம் வர முடியாது. ஏன் வர முடியாது? அபிதயா லட்சணையாவா வேதாந்த வாக்கியானாம் நிஸ்தம்பந்தே பிரம்மணி பரியவசான அனுபபத்தே. அது போட்டார் பிரம்மாஸ்திரமர். எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வஸ்துவை சப்தத்தினால போதிக்க முடியாது. நிஸ்தம்பந்தேன்னு சொன்னார். சம்பந்தம்னா சக்தி ரூப சம்பந்தமாவது இருக்கணும், இல்ல சக்திய சம்பந்தம்ங்கிற லட்சணாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு வஸ்து சப்தத்தினால போதிக்கப்படுமா? முடியாது. இப்ப என்னாச்சு, பிரம்மத்தை நேரடியாக போதிக்கக்கூடிய ஒரு சப்தம் இல்லாததுனால எந்த வாக்கியமும் பிரம்மத்தை சக்தியா போதிக்க முடியாது, அபிதயா போதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் ஏதோடும் சம்பந்தப்படாததால, சம்பந்தப்பட்டு இல்லாததுனால வேற எதையாவது சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் லட்சணையா இதை போதிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லாமான் கேட்டா அதுக்கும் வழி இல்லை. அதனால அபிதாவிருத்தியாலையோ லட்சணாவிருத்தியாலையோ எந்த வேதாந்த வாக்கியமும் பிரம்மத்தை போதிக்கவே முடியாது. அப்ப பிரம்ம விஷயத்துல இது அகண்டார்த்த வாக்கியம்னு சொல்லி நீங்க லட்சம் காமிக்கிறீர்களே, அது ஒன்றும் சரிப்பட்டு வராது. அதாவது பிரம்மண்யாவா அபிதயா லட்சணையாவா வேதாந்த வாக்கியானாம் நிஸ்தம்பந்தே பிரம்மன் அரியவசான அனுபபத்தே. அதையேவ, இது வேற யாரோ ஒருத்தர் சொன்னது, அதோட சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 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 கட்டம் முடிகிறது. ந ஏக விசேஷ்ய பரத்துவம் அப்படி தத்து, அந்த தத்துங்கிறத முன்னாடி சேர்த்து விசேஷத்துவம் அப்படிக்கு அப்புறம் கமா போட்டிருக்கு இல்லையா, தத் விசிஷ்டன்னு மேலே போறதோ இல்லையோ, அங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இருக்கிற கமாவை எடுத்துட்டு அந்த தற்பரியத்தை எடுத்து அதுக்கு மேல இது வரும். ஏக விசேஷ்ய பரத்துவம் அப்படி தத்துனா அகண்டார்த்தத்துவமாக நான் சொல்ல முடியாது. அதாவது ஒரு விசேஷியத்தை கொண்டது ஏக விசேஷ்ய பரத்துவம், விசேஷனம் நிறைய இருக்கட்டும் ஆனா ஒரே ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த வாக்கியமானது அகண்டார்த்த வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமே யாரோ கேட்டா அது சொல்லப்படாது. விசிஷ்டைக விசேஷ்ய போதக நீலோத்பலாது வாக்கிய அதிவியாப்தே, நீலம் மகத்து சுகந்தி உத்பலம் அப்படின்னு. எத்தனை விசேஷம் இதுல, ஒரே ஒரு விசேஷம் தான் இல்லையா. ஏக விசேஷ்ய போதகம் வாக்கியம்னு சொன்னா பல விசேஷணங்கள், நீலம்னு ஒண்ணு இருக்கு, சுகந்தி இருக்கு, மகத்துன்னு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியே பல விசேஷணங்கள் சேர்ந்து ஒரு விசேஷத்தை போதிக்கக்கூடிய இந்த வாக்கியத்துல அதிவியாப்தி வரும். அதனால இப்படி சொல்லக்கூடாது, யாரும் சொல்லல, இப்படி யாராவது சொன்னா அதுவும் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லி வைக்கிறார். அதிவியாப்தி இஷ்டாபத்தே, நீ ஒரே விசேஷத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் அகண்டார்த்தம்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு விரோதமே பண்ண மாட்டேன். அதாவது அகண்டார்த்தம்னு சும்மா பரிபாஷையா சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த சப்தம். அதாவது ஒரு விசேஷத்தை போதிக்கக்கூடிய ஒரு வாக்கியம்னு சொன்னா அந்த தாராளமா இருக்கலாமே. ஒரு விசேஷத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் இல்லைன்னு யாராவது சொல்ல போறாளோ? அதனால இதுதான் அகண்டார்த்தம் அப்படின்னு நீ சொன்னால் இதை வந்து உனக்கு அபீஷ்டம் சித்திக்காது, இது எல்லாரும் ஒத்துண்ட விஷயம், இஷ்டாபத்தியோட தோஷம் வரும். இது வரையில் இருக்கிறது, ஏன்னா இதுக்கு மேல உள்ளதுதான் விஷயம் வரும். பஞ்சபாதிக்காரியம் சொல்றது சித்தாந்த வாக்கியம், சித்தாந்தத்துக்கு மேலே வேற இன்னொரு தோஷம் சொல்லணும், தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணும்.